கற்பூர கண்டகம் ராமானுஜாரிய மரியாணாம் சூடாமணி மகர்நிஷம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சுவாமி எம்பெருமானார் அவர் ஒரு சாமீகர கரண்டகம் என்று வர்ணிக்கப்படுகிறார். சாமீகரம் என்றால் தங்கம், ஸ்வர்ணம், ஸ்வர்ணத்தாலே ஆன அழகிய ஒரு பரணி, குங்கும பரணின்னு சொல்றோம். அதுபோல சுவாமி ஒரு பரணி பாத்திரமாக இருக்கிறார். பாத்திரத்துக்குள்ளே உன்னை வைக்கிறோம். இம்பெருமானாராகிற பாத்திரத்துக்குள்ளே, கரண்டகத்துக்குள்ளே வைக்கப்பட்ட வஸ்து என்னவென்றால் இம்பெருமானாகிற வஸ்து. இம்பெருமானைத்தான் இடத்துல கற்பூரம் என்று தெரிவிக்கிறார். வேதாந்த கற்பூர, வேதாந்தத்திலே மனத்தோட கூடி திகழக்கூடியவன் எம்பெருமான். வேதாந்தத்திலிருந்து அவனை நாம் அறிந்து கொள்கிறோம். உபனிஷத் பாகத்திற்கு வேதாந்தம் என்று பெயர். வேதாந்தத்திலேதான் எம்பெருமான் நன்றாக பிரகாசிக்கிறான். சுவாமி எம்பெருமானாரே தெரிவிக்கிறார், ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. இது ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம். ஸ்ருதி சிரசி, ஸ்ருதி வேதம், வேதத்தினுடைய சிரசு அந்தம், அந்தமாக இருக்கக்கூடியது வேதாந்தம். வேதாந்தத்திலே நன்றாக பிரகாசிக்கிறான் எம்பெருமான். ஆகையினாலே இந்த வேதாந்தத்திலே கற்பூரம் ஆக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், மனம் திகழக்கூடியவன் எம்பெருமான். இந்த எம்பெருமானை தனக்குள்ளே அடக்கி கொண்டவர் சுவாமி எம்பெருமானார். அவர் ஒரு சாமீகரம் தங்கத்தாலே ஆர்ண பாத்திரம், ஸ்வர்ண பாத்திரம், ஸ்வர்ணபரணி. பரணிக்குள்ளே எம்பெருமான் கற்பூரத்தைப் போலே வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த கற்பூரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வேதாந்தத்திலே நன்றாக பிரகாசிக்கிறான். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனே என்கிறார். வேதாந்த விழுப்பொருளில் மேலிருந்த விளக்காக பிரகாசிக்கிறவன் சுவாமி எம்பெருமான். அந்த எம்பெருமானை தனக்குள்ளே அடக்கி கொண்டவர் அந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ராமானுஜம் ஆரியாணாம் சூடாமணிம். ஆரியாணாம் மிகவும் உயர்ந்தவர்கள், அதாவது ஞான பக்தி வைராக்கியங்களோட திகழக்கூடியவர்கள் ஆரியர்கள். பெயர்கள்னா மிகவும் உயர்ந்தவர்னு அர்த்தம். உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சூடாமணியைப் போலே அவர்கள் தலையிலே சூட்டிக் கொள்ளக்கூடிய மணியைப் போலே திகழ்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் மகர்நிஷம், இரவும் பகலும் அப்படி விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானாரை சேவிக்கிறேன் என்பதுதான் முதலே சொல்லப்பட்ட தனியனுக்கு அர்த்தம். வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ராமானுஜம். ராமானுஜம் வந்தே, எப்படிப்பட்டவர் வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ஆரியாணாம் அகர்நிஷம் சூடாமணிம். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானாரை சேவிக்கிறேன் என்று தொடங்குகிறார் இவ்விடத்திலே. அவராலே அருளி செய்யப்பட்ட அந்த சரணாகித்தை அனுபவிக்க தொடங்கினோம். இதிலே முதல் சூர்ணையாயிற்று. இரண்டாவது சூர்ணை பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த விகடை காந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசதம அன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேட சேடதை கரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே என்பது அற்புத சூர்ணை. கீழே பல விஷயங்களை அனுபவித்தோம். அதிலே கடைசியா பிராட்டியினிடத்திலே புருஷகார பிரபத்தி பண்ணுவது எதற்காக என்று பிராட்டி கேட்க அதற்கு இதிலே பதில் தெரிவித்தார். நான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணப் போகிறேன். எதற்காக சரணாகதி? எம்பெருமானுடைய கைங்கரியம். தேவரியரும் ஸ்ரீரங்கநாச்சியாரே தேவரியரும் அழகிய மணவாளனும் ஒன்று சேர்ந்திருக்கும் காலத்திலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலே சர்வவிதமான கைங்கரியங்களும் உங்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காக செய்ய வேணும். இது எனக்கு பரமா சித்திக்க வேணும், இந்த கைங்கரியம் சித்திக்க வேணும் என்பதற்காக எம்பெருமானை உபாயமாக பற்றப் போகிறேன். அந்த எம்பெருமானை பற்றக்கூடிய அந்த உபாயம் யதாவஸ்திதா முறைப்படி அனுஷ்டித்ததா, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி அனுஷ்டித்ததாக ஆக வேணும். அதை விவரித்தேன், கீழே காலக்ஷேபத்திலே விவரித்தேன். யதாவஸ்திதா என்றால் மற்ற உபாயங்களை எல்லாம் விட்டு அவனையே உபாயமாக பற்றுவது, கர்மஜான பக்தி யோகங்களை எல்லாம் விட்டு எம்பெருமானையே உபாயமாக கொள்வது. பற்றும் பற்றும் உபாயமல்ல, சரணாகதியும் உபாயமல்ல, அவனே உபாயம் என்கிற நினைவோடே அவனை பற்றுவது. இது சர்வதர்மான் பரித்யஜ்யா என்கிற விடத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்று 18 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி எம்பெருமானார் பெரிய திருக்கோட்டியூர் நம்பிய இடத்திலே நிதியாக பெற்ற வார்த்தா. அர்த்தத்தை எல்லாரும் அனுபவிக்கும்படியாக, பிற்புள்ள நாமும் முன்பட்ட ராமும் அனுபவிக்கும்படியாக நம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி எல்லோருக்கும் சொல்லுங்கள். பார்வையில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார்வின் ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஏறார் எதிராசர் என்னருடால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார் பின் என்பது உபதேச ரத்னமாலையிலே மணவாள மௌனர் சொல்றார். ஒரு ஜென்மத்தில் தான் பண்ணினது தானே சொல்றார். இவர் தானே எம்பெருமானாராக இருந்தார். தான் பண்ணினதை தானே பாட்டிலே வடித்து காட்டுகிறார். உத்தர் ஒரு ஆச்சாரியர் ஒரு ஆச்சாரியருக்கு சொல்றதுன்னு முன்னாலே இருந்ததாம். எம்பெருமானாருக்கு முன்னாலே இப்படி இருந்தால் இந்த சம்பிரதாயம் உலகத்திலே நிலை நிற்காது. எல்லோரும் அறிந்து உஜ்ஜீவனத்தை அடைய வேணும் என்பதற்காக யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று ஒரு வரம்பு கட்டியிருந்தார்களே. ஒருத்தர் ஒருத்தருக்குத்தான் சொல்வது என்று ஒரு வரம்பு வைத்திருந்தார்களே, ஒரு நியமம். இந்த நியமத்தை முறித்தார் சுவாமி எம்பெருமானார், வரம்பருத்த பெருமானார் என்றே அவருக்கு திருநாம். நல்ல பிற்பட்டவர்கள் எல்லாரும் பெற்றோம், இப்பொழுது நாமும் பெற்றிருக்கிறோம் அந்த அர்த்தத்தை. அதைத்தான் யதாவஸ்திதா என்று தெரிவிக்கிறார் விடத்திலே. சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் பரம ரகசியமாக இருக்கிறபடியினாலே இதை இவ்விடத்திலே மறைத்து சொல்கிறார் எம்பெருமானார் என்று சென்ற காலக்ஷேபத்திலேயே தெரிவித்தேன். அதற்கு மேலே அவிரதா அவிரதா இடைவிடாமல் இருக்க வேணும். அதாவது எம்பெருமானே உபாயம் என்கிற இந்த புத்தியானது எனக்கு நீடித்து நிற்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேணும். அவிரதா அஸ்துமே மேலே தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. வியாக்கியானத்தை சேவித்து அனுபவிப்போம். அவிரதா பெரியவாச்சான்முடையனுடைய வியாக்கியானம்.
உபாயாந்தங்களுடைய அனுபாயத்துவ புத்தி பூர்வகமாக அத்தை பற்றுகை போலே காணும்.
பற்றுவது எப்படி? எம்பெருமானை உபாயமாக பற்றுகிறது சரணாகதி என்பது உபாயாந்தர பரித்தியாகம். மற்ற உபாயங்களை எல்லாம் விட்டு அதிலே சம்பந்தமே கொள்ளாமல் ருச்சி வாசனைகளோட மறுவலிடாதபடி என்று தெரிவிக்கிறார்கள். அதில் ருச்சியும் கூடாது வாசனையும் கூடாது. ருச்சி என்றால் நன்றாக தெரிந்து பற்றுவது, ஆசைப்பட்டு பற்றுவது. வாசனை என்றால் ஏதோ பழக்க தோஷத்தாலே ஏற்படுவது. இந்த இரண்டும் இல்லாமல் மறுபடியும் அது வந்து சேராமல் எந்த விதத்திலேயும் உபாயாந்தரங்களிலே சம்சர்க்கமே கூடாது. எம்பெருமான் கண்ணகிரான் பரீட்சிக்கிறான். உபதை நடத்திலே பிராட்டியை நடத்திலே பரீட்சை பண்ணுகிறான். ஆண்டாளிடத்திலே நீங்கள் ஏதாவது அனுஷ்டித்திருக்கிறீர்களா, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் உண்டா என்று கேட்டான். கேட்ட காலத்திலே ஆண்டாள் சொல்கிறாள், கரவர்கள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், நாங்கள் எதையும் அனுஷ்டிக்கல, கர்மஜான பக்தி யோகங்கள் எதிலுமே எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் செய்யவில்லை என்று உபாயத்தை பற்றி நன்றாக நிஷ்கர்ஷம் பண்ணுகிறாள். நீயேதான் உபாயம் என்று தெரிவிக்கக்கூடிய பாசுரம் தான் கனவுகள் பின் சென்று என்கிற பாசுரம், உயர்ந்த பாசுரம். இதை கேட்ட கண்ணவீரான் சொன்னான், எப்போ உபாயம் அனுஷ்டிக்கலையோ அப்பொழுது உங்களுக்கு மோட்சம் கிடையாது, கைங்கரியம் கிடைக்காது. ஆசைப்பட்டது கிடைக்க வேணுமேனால் நான் செய்ய சொன்னதை செய்ய வேண்டாமா என்று கேட்க, அவைகளை செய்யவில்லை ஆனால் நீதான் எங்களுக்கு நேரான உபாயம். இதையெல்லாம் விவரித்து தெரிவித்தேன். ஆர்ஜித சுகிருதம் கிடையாது, அயத்ன சித்த சுகிருதம் எங்களுக்கு இல்லையா, நாங்கள் தேடி போகாமல் எங்களை தேடி வந்த சுகிருதம் புண்ணியம் நீதான். உந்தன்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யமுடையோம், நீதான் புண்ணியம். புண்ணிய சப்த வாக்கியம் நீதான். புண்ணியம் என்றால் என்ன அர்த்தம்? புமாம்சம் நயதீதி புண்ணியா. ஒரு புருஷனை இவ்விடத்திலிருந்து, அதாவது ஒரு ஜீவாத்மாவை இவ்விடத்திலிருந்து பரமபதத்திற்கு யார் அழைத்துச் செல்கிறானோ அவனுக்குத்தான் புண்ணியம்னு பேர். எம்பெருமான் தான் செய்கிறார். அதனால சாட்சாத் புண்ணியமாக இருக்கக்கூடிய உனக்கு நாங்கள் பாலும் சோறும் நெய்யும் தயிரும் விட்டு வளர்த்தோம். எங்களுக்கு குறைவே கிடையாது, நினைத்திருப்பது தவறு என்று தெரிவித்தார். ஆனால் உபாய சுத்தி பண்ணினார், வேறு உபாயத்திலே எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதைத்தான் தூயோமாய் வந்தோம், தூயோமாய் வந்து நாம் என்று அண்டாள் தெரிவித்தாள். இதெல்லாம் விஸ்தரித்து தெரிவித்திருக்கிறேன். ஆகையினாலே ஒரு பிரபன்ன அதிகாரிக்கு, எம்பெருமானையே உபாயம் என்று பற்றின அதிகாரிக்கு மற்ற உபாயங்களிலே எந்த விதத்திலும் சம்பந்தம் கூடவே கூடாது. சம்பந்தம் இருந்தால் எம்பெருமானாகிற உபாயம் நழுவிவிடும், நமக்கு அது காரியம் செய்யாது. எல்லாம் விவரித்து தெரிவித்திருக்கிறேன். அதைத்தான் இவ்விடத்துல சொல்றார். அதைத்தான் யதாவஸ்திதா, மற்ற உபாயங்களை விட்டு அவைகள் அனுபாயங்கள், உபாயங்கள் அல்ல அபாயங்கள். அபாயங்கள் ஆகாதது மட்டும் அல்ல, அபாயங்களோட அபாயமாகவும் இருக்கக்கூடியது, சொரூபத்துக்கு சேராது. பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் பண்றது சிறகாலம், வெகுகாலம் பழைய வேண்டும். உடம்புக்கு ரொம்ப சிரமம், சிறகால சாத்தியம். அதற்கு மேல காயக்லேசம் உடம்புக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியது. அதற்கு மேலே அபாயத்தோட கூடினது, முடிவிலே அது பலன் கொடுப்பதில்லை. அதனாலே உகந்த எம்பெருமான் தான் பலன் கொடுக்க வேண்டும். ஆ பலன் கொடுக்கக்கூடிய அவனைய பற்றி விடலாமே இவ்வளவு சிரமப்படாமல். அதைத்தான் கண்ணவிரான் கடைசியா எல்லாவற்றையும் விட்டு உபாயங்களை எல்லாம் பரித்தியா என்று தெரிவித்தான். அடியோடு விட்டு என்னையே உபாயமாக பற்று என்று தெரிவித்தார். அப்படி பற்றுவதைத்தான் இவ்விடத்துல யதாவஸ்திதா, நான் முறைப்படி அனுஷ்டித்தா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாங்காக இருக்கும்படியாக நான் அனுஷ்டித்ததாக ஆக வேண்டும். தாயே உன்னுடைய அனுகிரகத்தாலே அது ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதான் யதாவஸ்திதா என்பதற்கு அர்த்தம்.
அதாகிறது பற்றி விடுகையும் அன்றைக்கே.
ஆமா, பற்றி எம்பெருமானை பற்றி மற்ற உபாயங்களை விடுவது, பற்றின பிற்பாடு விடுவதல்ல, பற்றுவதற்கு முன்னாலே, சரணாகதி செய்வதற்கு முன்னாலேயே விட்டு பற்ற வேணும். பற்றி விட்டு எம்பெருமானை பற்றி விட்டு பிற்பாடு விடுகிறேன் அது கூடாது, விட்டே பற்ற வேணும். அதைத்தான் ஸ்நாத்வா புஞ்சீதா, ஸ்நானம் பண்ணியே எப்படி போஜனமும் அதுபோலே என்று திருஷ்டாந்தம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சென்ற காலக்ஷேபத்திலே விவரித்தேன்.
பற்றி பற்றுகையும் அன்றைக்கே ஸ்நாத்வா புஞ்சீதா என்னுமா போலே விட்டு பற்றுகை.
பற்றி பற்றுகை, பற்றி பற்றுகைன்னா அதை பற்றி இவனை பற்றுகை அதுவும் கிடையாது, பற்றின பிற்பாடு விடுகை அதுவும் கிடையாது. அதையும் பற்றி இருத்தல், இவனையும் பற்றி இருத்தல், அது ஒரு கட்டம். கர்மயோக ஞான யோகமே நொட்டிக்கிறது. அதற்கு மேலே எம்பெருமானையும் உபாயமாக பற்றுவது அதுவும் கூடாது. ஒரு காலத்திலே இரண்டும் கிடையவே கிடையாது. ஆற்றில ஒரு கால், சேற்றில ஒரு கால் என்று சொல்வதே கிடையவே கிடையாது. அதனால எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்க வேணும். அதைத்தான் இவ்விடத்துல யதாவஸ்திதான்னு தெரிவிக்கிறார்.
யதாவஸ்திதா என்றது இருந்தபடியே என்றபடி.
இருந்தபடியே,
இது இப்படி போலே காணும் இருப்பது.
ஆமா, இப்படி போலே காணும் இருப்பது, இப்படி ரகசியமாக இருப்பது.
ரகசியமாகையாலே நேராக வெளியிடாது விடுகிறார்.
ஏன் சொல்லல யதாவஸ்திதான்றத விவரித்து சர்வதர்மான் பரித்தியஜான்னு கிருஷ்ணன் சொன்னா போல, இவ்விடத்துல அது சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் விவரித்து ஏன் சொல்லவில்லை இவ்விடத்துல என்றால், பரம ரகசியம். ஆச்சாரியனிடத்திலே சென்று ஆச்சாரியன் உபதேசிக்க பெற வேண்டும். அதுதான் எம்பெருமானார் நடந்தார், 18 ஆவர்த்தி நடந்தார். எம்பெருமானாராலே இந்த அர்த்தம் சொல்ல முடியாதா? திருக்கோட்டி ஒரு நம்பி சொன்ன அர்த்தத்தை எம்பெருமானார் சொல்ல முடியாதா? சொல்லக்கூடாது. ஏன்? ஆச்சாரியன் வெளியிட சிஷ்யன் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அர்த்தம்தான் உலகத்திலே நன்றாக நிலைத்து நிற்கும், ஒரு ஹிருதயத்திலே பதிந்து நிற்கும். அதனால ஆச்சாரியனிடத்திலே கேட்க வேணும், எந்த கிரந்தமாயிருந்தாலும் ஆச்சாரியனிடத்திலே உட்கார்ந்து கேட்க வேணுமே ஒழிய தானாக புஸ்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது என்பதிருக்கிறதே, அந்த வித்தியானது சபலமாக ஆகவே ஆகாது என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஆகையினாலே எம்பெருமானார் நடந்தார். இது பரம்பரா பிராப்தமான அர்த்தமா? எம்பெருமானார் சொன்னார்னா ஏதோ எம்பெருமானாருடைய இஷ்டம்னு நினைப்பார்கள். அப்படி கூட ஆழ்வார்கள் தொடங்கி, எம்பெருமான் தொடங்கி, ஆழ்வார்கள் தொடங்கி, ஆச்சாரியர்கள் தொடங்கி எல்லோரும் இந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தார்கள். இது பரம்பரா பிராப்தமான அர்த்தம், அது மிகவும் முக்கியம். அதற்காகத்தான் ஆளவந்தாராலே ஸ்ரீபாஷ்யம் எழுத முடியும். வியாசசூத்திரத்துக்கு ஆளவந்தாராலே வியாக்கியானம் விட முடியாதா? எவ்வளவு பெரிய வித்வான், வசைலா தத்ரிகன்யா சரணகிசலையன் ஞாசதன்யோபகண்டாதி ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாச ஹேதோஷ்ச சேதோ ஆச்ச பிராச்ச பிரதீட்சிதர யுகலா தர்க்கச்சந்திராவதம் சாதி மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விமலமனாக மிருக்யதாம் மாதிரிசோன்யா என்று ஆச்சரியமான ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினார். அக்காலத்துல என்ன போல ஒரு வித்வானை ஹிம பர்வதத்திலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி பரியந்தம் தேடி பார்க்கட்டும், ஒருத்தரும் கிடைக்க மாட்டான். கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கு பரியந்தம், வடக்கிலிருந்து தொடங்கி தெற்கு பரியந்தமாக எல்லா திசைகளிலேயும் என்னை போல ஒரு வித்வானை தேடி பார்க்கட்டும். மீமாம்சா சாஸ்திர யுக்ம ஸ்ரம விமல மனாஹாம், ரெண்டு மீமாம்சை, பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய இரண்டு மீமாம்சை. இந்த மீமாம்சைகளிலே ரொம்ப சிரமப்பட்டு ஞானத்தை பெற்றவன் நான். அப்படிப்பட்ட என்னைப் போலே ஒருத்தனை தேடி பார்க்கட்டும், ஒருத்தனும் கிடைக்க மாட்டான் என்று தெரிவித்தார். அவ்வளவு மார்கட்டி சொல்லக்கூடிய அந்த அளவந்தார் யாமுனாச்சாரியர். அவராலே ஸ்ரீபாஷ்யம் எழுத முடியாதா? ஏன் எழுதவில்லை? ஏற்கனவே ஒரு கிரந்தம் இருக்கு. நம்முடைய அந்த சிஷ்டாத்வைத பரமாக போதாயனர், பகவத் போதாயனர்னு சொல்லக்கூடிய ஒரு முனியாலே எழுதப்பட்ட அற்புதமான கிரந்தம் இருக்கிறது. கிரந்தம் காஷ்மீரத்திலே சரஸ்வதி பாண்டாகாரத்திலே இருக்கிறது. அதை பார்க்க வேண்டும். அந்த சுவாமி என்ன சாதித்திருக்கிறார், மகரிஷி என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு பிற்பாடு எழுத வேண்டும். நாம் சொல்லக்கூடிய அர்த்தங்கள்லாம் ஏற்கனவே பெரியவர்களுடைய சம்மதத்தை பெற்றதே. அவர்கள் இந்த அர்த்தத்தை சதர்த்தம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிற்பாடுதான் நாம் சொல்கிறோம், அதை அனுசரித்து நாம் சொல்கிறோம் என்று தெரிவிக்க வேண்டுமே ஒழிய எனக்கு இது தோன்றுகிறது என்று சொல்லக்கூடியது நம்முடைய சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. யார் சொன்னாலும் தவறு. என்னுடைய அபிப்பிராயம் இதுன்னு சொல்லுவேன். ஆனால் அபிப்பிராயம் சொல்வதற்கு இவன் யார், எப்படிப்பட்ட அதிகாரி? எனக்கு என்று சொன்னாலே அதில் மமக்காரம் ஒட்டிக்கொள்கிறது, அகங்காரம் மமக்காரம், அது கூடவே கூடாது ஒரு காலத்திலே. ஆகையினாலே சுவாமி ஆளவந்தாருக்கு காஷ்மீரத்திற்கு போய் அந்த கிரந்தத்தை போதாயன விருத்தி கிரந்தம் என்று பெயர். மிகவும் உயர்ந்த கிரந்தம், பெரிய கிரந்தம். இந்த கிரந்தத்தை பார்ப்பதற்கு முடியாமல் போனபடியினாலே குறை இருந்தது. இந்த குறையை எம்பெருமானார் நீக்கினார். காஷ்மீரத்திற்கு சென்றார். சரஸ்வதி பாண்டாகாரத்திலே அதை பார்த்தார். புறத்தாழ்வானையும் கூட அழைத்து சென்றிருந்தார். இரண்டு பேருமாக பார்த்தார்கள், திரும்பி வந்தார்கள். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் சொல்ல எம்பெருமானாருக்கு அனுச்சரராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் அதை எழுதி கொள்கிறார். அதில் முதல்ல என்ன தொடங்கச்சு என்ன சொல்றார், பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தின் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மத அனுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே தாதோ பிரம்ம ஜிஜாசா. இதான் ஸ்ரீபாஷ்யத்தில் தொடக்கம். பகவத் போதாயன் பெரிய மகர்ஷி ஸ்தீர்ணமா பரீட்சா பண்ணினார் பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி. வியாசராலே அருளி செய்யப்பட்டது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு விருத்தி எழுதினார், விருத்தின்னா காமெண்ட்ரி, வியாக்கியானம் எழுதினார். அதை பூர்வாச்சாரியர்கள் சுருக்கினார்கள். அதை பின்பற்றி நான் எழுதுகிறேன் என்று தொடங்குகிறார். ஆகையினாலே பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அனுசரித்து பேச வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் போத மனுட்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தர்மா ஞானத்தை இன்பமுத்து வாழும் தெருள் தர்மா தேசியனை சேர்ந்துன்றார். அதனால்தான் சுவாமி எம்பெருமானார் பதினெட்டாவிற்கு நடந்தார். பதினெட்டாவிற்கு நடந்து திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்திலிருந்து சர்வதர்மான் பரித்தியா என்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கேட்டார். அர்த்தம் கேட்டு உயர்ந்த அர்த்தம், இது பரம்பரா பிராப்தமான அர்த்தம் என்று அவர் சொல்ல அதை பிற்பாடு வெளியிட்டார். அதைத்தான் இங்கு சொல்றார், இந்த ஆச்சாரிய இடத்திலே போய் இதை கேட்டு அதன்படி இதை அனுட்டிக்க வேணும் யதாவஸ்திதா என்று அதை மறைத்து சொல்கிறார். இவ்விடத்தில் ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் பெற வேண்டிய அர்த்தமாகையினாலே இந்த அர்த்தத்தை நாம் இங்கு வெளியிடக்கூடாது என்று கொண்டு யதாவஸ்திதா என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே என்று பெரிய ஆச்சாரியன் பிள்ளை தெரிவிக்கிறார்.
அவிதா அஸ்துமே, அனந்தகதியாய் இருந்துள்ள எனக்கு யாவத் பிராப்தி விச்சேதமின்றிக்கே ஒழிய வேணும்.
ஆமாம், அரண்ய கதி போலொன்றில்லாதவர் வேறு யாரும் எனக்கு கதி கிடையாது. வேறு யாரும் எனக்கு சரணினாக ரட்சகாந்தர சூன்யது, அனன்ய கதி என்றால் என்னை ரட்சிக்கிறவன் வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த ஞானம் இருக்கிறதே, இந்த எம்பெருமானே உபாயம் என்கிற ஞானம் போகாமல் இருக்க வேணும், கடைசி வரை இருக்க வேணும், இதில் கலக்கம் இல்லாமல் இருக்க வேணும். நான் பண்ணக்கூடிய சரணாகதி உபாயம் அல்ல, வேறு மற்றவைகளும் உபாயம் அல்ல, பெருமானே உபாயம் என்று அவனை பற்றுகிறேனே. அப்படி பற்றும் பற்று ஒரு காலத்திலேயும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று இவ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். அபிரதா அஸ்துவே, இடைவிடாமல் அந்த எண்ணம் இருக்க வேண்டும், அந்த எண்ணத்திலே மாறுபாடு ஏற்படக்கூடாது.
யாவத் பிராப்தி விச்சேதம் இன்றைக்கே ஒழிய வேண்டும்.
யாவத் பிராப்தி இதுவரை இருக்க வேண்டும், எம்பெருமானை அடையும் வரை, பரவதத்துக்கு போகும் வரை பெருமானே உபாயம், அவனை தவிர்த்து வேறு எதுவுமே உபாயம் இல்லை என்கிற இந்த எண்ணம் மாறாமல் என் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி தேவரையர் கிருபை பண்ணி அருள வேண்டும். கொஞ்ச காலம் எம்பெருமானே உபாயம் நினைக்கிறது. அப்புறம் எம்பெருமானே உபாயம்னு இருந்தா இதெல்லாம் நடக்குமா? எங்கேயாவது நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? சில பேர் எல்லாம் சொல்றாள், இப்பவும் சொல்றான், அப்படிலாம் இருந்துட்டு ஆயிடுமா? அதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் தெரியல. நாமும் கொஞ்சம் பண்ணணும், ஏதாவது பண்ணணும். பண்ணி பண்ணி பழக்கம் உலகத்தில் இருக்கிறவாள்னு சொல்ற, நாம் ஏதாவது பண்ணாமல் போனால் ஏதாவது கிடைக்கிறதா? கொஞ்சம் பண்ணி பார்ப்பது, கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்கிறாள். வேடிக்கா ஒரு சரித்திரம் கோவில் ஊழல இருக்குன்னு சரித்திரம் சென்ற காலக்ஷேபத்தில் சொன்னேன், அதை இங்கே கேட்கலைன்னு நினைக்கிறேன். கேட்டுதா அது இந்த சரித்திரம்? ஹலோ,
ஹலோ,
கேட்டுதா இந்த சரித்திரம்?
அது மிஸ் ஆகிங் தோன்றது சுவாமி.
கேட்கிறதா
சுவாமி? அந்த சரித்திரம் மிஸ் ஆகிடுச்சு சுவாமி.
இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கிறதா?
அண்ணா கேக்குற சுவாமி.
சரி,
அந்த சரித்திரம் மிஸ் ஆயிடுச்சு.
கோயில் ஒழுகில இருக்கக்கூடிய சரித்திரம், சர்வதர்மான் பரித்தியஜா என்பதனுடைய அர்த்தத்தை ஒரு ஸ்ரீவைத்தவன் கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு தோன்றியது, சரி நாம் விதத்துக்கு போக வேண்டியது, இனிமேல் தலையை கூட பண்றது, போஜனம் எல்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. எம்பெருமானே எல்லாம் என்று பத்தி இருந்தால் எம்பெருமான் நடத்துவன்னு சொல்லியிருக்கார், போஜனமே அவனே கொடுக்கட்டுமே என்று நினைத்தார். கிரகத்துக்கு வந்தார், போஜனம் ஒன்றும் பண்ணல.
ஹலோ,
அது மாதிரி சொல்லிட்டார், போஜனம் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத சொல்லியிருக்கா. சர்வதர்மான் பரித்தியஜா மாமேக்க என்னையே போகலாம் நினைத்திரு என்று சொல்லியிருக்க, அப்படின்னாலே போஜனம் விட்டால் எடுட்டும், விடாமல் போனால் போகட்டும், எம்பெருமானே எல்லாம் செய்வன் என்று அவர் நினைத்து துணிந்து இருந்தார். அவர் நினைத்து துணிந்திருந்தது ஆச்சரியம் இல்லை, அவருடைய தர்மபத்னியும் அவர் வழியில் வந்ததுதான் ஆச்சரியம். அவ்வளவு இருந்தார். இந்த காலத்தில் எம்பெருமான் அரங்கன் பார்த்தான், ஆஹா இவ்வளவு துணி ஏற்பட்டிருக்கிறது என்று. அரங்கனே ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய வேகத்தோட கூட கோயிலிடையிருந்து திருமணப்பள்ளியிலிருந்து பிரசாதத்தை எல்லாம் தூக்கி ஒரு கூடையில வச்சுட்டு இந்த கூடையில வச்சு தரையில வச்சு சுமந்தண்டு வந்து நித்தியம் கொடுத்துட்டு இருந்தாராம். இது எம்பெருமானாருக்கு ரகசியமா இப்படியோ தெரிஞ்சுடுச்சு. ஒரு நாள் அந்த சிவை கவர் பரமோதித்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அதை வந்து சொன்னாடாம் எம்பெருமானாரிடத்துல, அந்த சிவை தவர் பரமோதத்தை அடைந்தார், அவருக்கு மற்றொரு சிவை தவர் தினந்தோறும் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார் என்று தெரிவித்தாரலாம். தெரிவித்த உடனே எம்பெருமானார் சொன்னாராம், அரங்கனுக்கு கூடை தூக்கும் தொழில் இன்றுடன் முடிந்தது என்று தெரிவித்தாராம். ஆக எம்பெருமான் பண்ணினான், எம்பெருமான் தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தான், அவ்வளவு அத்தியவசாயம் இருக்குமே என எம்பெருமான் நடத்துவன், இதுல சந்தேகமே கிடையாது, அத்தியவசாயத்தை பொறுத்தது. அதே போலத்தான் எழுந்தருளி இருந்தவர் நம்முடைய எல்லாவற்றையும் விட்டார், எல்லாவற்றையும் விட்டு எம்பெருமானுடைய பக்தவத்சல பெருமானுடைய கோவில் வாசலில் எழுந்தருளி இருந்தார். இந்த காலத்துல ஒரு நாய் திருக்கண்ண மங்கையாண்டான் என்று அவருக்கு திருநாம். இவருடைய சரித்திரம் சுப்பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தில். முதலே சொல்ல, திருக்கண்ண மங்கையாண்டான் சொவ்வியாபாரத்தை விட்டான். சொவ்வியாபாரத்தை விட்டான், ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார், அதை விட்டார்னு அர்த்தம் இல்லை. திருக்கண்ண மங்கையாண்டான் அவர் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்தார். திருக்கண்ணமைக்கு நிறைய ஐஸ்வர்யம். பல்லக்கிலே ஒரு நாள் உட்கார்ந்து போய்கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல கூட்டம், இந்த இடத்துல என்ன கூட்டம் என்று தன்னுடைய சேவகன் வேலைக்காரனை கூட்டு விசாரித்து வர சொன்னார். அவன் வந்து தெரிவித்தான். போய் வந்தவன் சொன்ன வார்த்தை என்ன, அவ்விடத்துல ஒரு சேவகன் சாதாரண தொழிலாளி, வேற இடத்துலயோ வேலை செய்கிறான், அவனுடைய நாயை மற்றொருத்தன் அடித்தான், மற்றொருத்தன் அடித்தபடினாலே நாயை அடித்தவனை இவன் கொன்று விட்டான், நாயை அடித்தவனை கொன்று விட்டு தானும் குத்திக் கொள்வதாக இருக்கிறான் என்று தெரிவித்தான். இதை கேட்ட உடனே திருக்கண்ணவங்க ஆண்டார் நினைத்தார், நாய் என்பது கேவலம் அல்ப ஜந்து, இந்த மனுஷன் இவன் ஒரு அல்பமான மனுஷ பதர், இவன் தன்னுடைய ரட்சணத்திலே அந்த நாய் ஒதுங்கியது என்பதற்காக அதைக்கு இம்சையை செய்தவனை கொன்று விட்டானே, ராஜ தண்டனைக்கு பயந்து தன்னை முடித்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறானே, என்ன ஆச்சரியம், இப்படி ஒரு மனிதனுக்கு தன்னிடத்திலே ஒதுங்கின ஒரு நாயினிடத்திலே பரிவு இருக்குமே ஆனால், நாய்க்கா தன்னுடைய பிராணத்தியாகத்தையே பண்ணுவதற்கு சித்தமாக இருந்தாலும் கூட என்ன ஆச்சரியம், இப்படி இருப்பனே ஆனால் பரமபுருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே நமக்கு எல்லாம் என்று அந்த நாயைப் போலே நாம் இருப்போமே ஆனால் நம்ம ரட்சிக்க மாட்டானான்னு நினைத்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய ஸ்வரக்ஷணத்திலே எல்லாவற்றையும் விட்டார். தன்னுடைய ரட்சணத்திலே தான் சம்பந்தம் கொள்வது, ஸ்வரக்ஷணே ஸ்வான்வயத்தை விட்டார். அதைத்தான் சுவத்யாபாரம் என்று தெரிவிக்கிறார். இந்த நாயோபாதி அந்த நாயைப் போலே தன்னை நினைத்துக் கொண்டு பத்தராவி பெருமாள் பக்தர்களை தனக்கு ஆவியாக உடையவன் அறிவார் உயிரானாய் என்கிறார் அழ்வார். அவன் தான் பக்தவத்சல பெருமாள் திருக்கண்ணமங்கை எழுத்தருடைய இருக்கும் எம்பெருமான். அவருடைய கோவில் வாசலிலே வந்து அவ்விடத்திலே இருந்தார் என்று சுப்பிரசித்தமான சரித்திரம். அப்படி விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள் விஷயத்திலே எம்பெருமான் அவசியம் சகலத்தையும் செய்வன் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆக அப்படி நினைத்து எம்பெருமானையே உபாயமாக நினைத்திருக்கக்கூடிய அதிகாரியைத்தான் இங்க சொல்ற. அவனுக்குண்டான திருடமான அத்தியவசாயம் எனக்கு ஏற்பட வேணும் என்பதுதான் யதாவஸ்திதா அதிரதா. அது எவ்வளவு காலம்? யாவத் பிராப்தி, இங்கிருந்து பரமபதத்திற்கு போகும் வரை எம்பெருமானே உபாயம். சாதாரணமா லோகத்துல இப்படி நினைத்துட்டு இருக்கிற வாழை பார்த்து என்ன சொல்ற? எல்லாம் எம்பெருமான் எம்பெருமான் தான் நடக்குமா? அதுல பொண்ணு கல்யாணம் பண்ணுன்ற உடனே சொல்ற, அதுல இருக்கக்கூடிய இந்த பெரியவர் சொல்ற, எல்லாம் எம்பெருமான் பார்த்து செய்வன்னா அவனத்திற்கு கவலைப்பட வேணும். புறத்தாழ்வான இடத்துல இந்த காலத்துல அவருடைய தர்மபத்னி தர்மபத்னியான ஆண்டாள் சொன்னாலும் பிள்ளைகள் வயஸ்கர பிராப்த யௌவனர்கள் ஆனார்கள், கல்யாண வயசு வந்துடுத்து ஸ்ரீ பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் நீர் பேசாதிருக்கிறே, ஒன்றும் செய்ய வேண்டாமா, இதெல்லாம் நான் தானே செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் என்று சொல்லும் பரமஜானி பரமபக்தை புறத்தாழ்வான் இடத்துல மிகுந்த பக்தி உடையவள். அப்படிப்பட்டவள் தெரிவித்த காலத்திலே புறத்தாழ்வான் சொன்ன வார்த்தை என்ன? பகவத் குடும்பத்துக்கு இன்றாக இருந்து என்னை கரைய சொல்லுகிறாயோ ஒரு சொன்ன வார்த்தை. யாருடைய குடும்பம்? எம்பெருமானுடைய குடும்பம். எப்பொழுது நாம் அவனிடத்திலே பரதர்ப்பணம் பண்ணிவிட்டோமோ எம்பெருமானுடைய குடும்பம். எம்பெருமானுடைய குடும்பத்துக்கு நாம் என்ன கவலைப்படுறது? கரைகள் என்றால் கவலைப்படுதல். எம்பெருமானுடைய குடும்பத்திற்கு இன்றாக இருந்து என்னை கரைய சொல்லுகிறாய், என்ன வருத்தப்பட சொல்றியா கவலைப்பட சொல்றியா? எம்பெருமான் பார்த்து கொள்வன்னு தெரிவித்தார். மறுநாள் போனார், கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போன காலத்துல தினந்தோறும் அவருக்கு என்ன காரியம்? பெருமான் முன்னாலே பஞ்சாங்கம் வாசிக்கிறது, கைங்கரியங்கள்லாம் பண்றது, விசேஷமாக மந்திர புஷ்பம் எல்லாம் செய்து சொல்லி முடித்தார். முடித்த பிற்பாடு அங்க நின்று இருந்தார். உடனே அழகிய உணவாளன் வாய் திறந்து கேட்டாராம், இந்த காலத்துல ஒன்று சொல்லுவாய் போலே இருந்தது காணி, அழிவான் ஏதோ சொல்றா போல இருக்கே, சொல்லணத்துக்காகத்தான் நின்று இருக்கிற போல இருக்கே, நம்ம வேலைக்காரனே நித்தியம் வேலையை முடிச்சுட்டு போறான், நீ வேலையை முடிச்சுட்டு சொல்லாம போயிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து தலையை சொரிஞ்சிட்டு நம்ம பக்கத்துல வந்து நின்னான்னா என்ன அர்த்தம்? ஏதோ சொல்லணும், ஏதோ அட்வான்ஸ் வேணும்னு கேட்கறான், பணம் கேட்கறான், அதுக்காகத்தான் தலையை சொரிஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியாது. அதுபோல பெருமாள் கேட்டாராம், ஏதோ ஒன்று சொல்லுவாய் போலே இருந்தது என்று தெரிவித்த காலத்துல அடிய குமாரர்கள் பிராப்த யௌவனர்கள் ஆனார்கள் என்று சொல்லார் என்றார்கள். அதுல சம்பந்தம் இல்லாமல் சொல்றார் அப்பொழுது. அதுல எல்லாரும் சொல்லிக்கிறா குழந்தைகளுக்கு வயசு வந்துடுத்துன்னு சொல்றா, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா என்று தெரிவித்தார். எம்பெருமான் இடத்துல இப்படி தெரிவிக்கல, அப்படி என்னுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேன் என்றேன், நான் தேவரியிலத்தானே எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன், விசுவாசிக்கிறேனே, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுமே, அதை பத்தி தேவர் கவலைப்படாமல் இருக்கே, கொஞ்சம் ஏதாவது கிருபை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாரா? கேட்கவில்லை. அதை சம்பந்தமற்று தெரிவித்தார். தெரிவித்தவனே அதற்கு நாமல்லவோ கடவோம், எதற்காக கவலை என்று தெரிவித்தார் அடியேன் என்று சொன்னார். வந்து விட்டார். மறுநாளே பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் பெண்ணை கொண்டு வந்து கொடுத்தார்கள், விவாகம் நடந்தது என்று குரு பரம்பரையிலே சரித்திரம் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட திருட அத்தியவசாயம் சகலமும் எம்பெருமான் நடத்துவன். செய்தலை எழுநாத்து போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில்வண்ணன் பக்கல் வளரவிடும் என்களை அற்புதமான பாசுரம். செய்தலை எழுநாற்று, செய்தலைன்னா நல்ல நிலம், நன்றாக செய்யக்கூடிய நிலை நிலம், நஞ்சை விளையக்கூடிய நன்செய் நிலம்னு நெல் விளையக்கூடிய நிலம், விளையக்கூடிய பயிர் அது ஏதாவது சிரமப்படுறதா, விளைவதற்காக சிரமப்படுறதா? செய்தலையீடு நாற்றுக்கள், இந்த நெல் நாற்றுக்கள் நெல் கதிர்கள் இருக்க அந்த செடிகள் இருக்கிறதவே, அவள் ஒரு காலத்திலையும் தான் ஒரு காலத்திலையும் சிரமப்படுவதே கிடையாது. தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், தண்ணீர் வேணும்னு கேட்கிறதா? ஃபர்டிலைசர் உரமிட வேணும்னு கேட்கிறதா? அல்லது களை பிடுங்க வேணும் என்று கேட்கிறதா? ஒன்றும் கேட்பதில்லை. யார் பார்த்து செய்கிறான்? அந்த நிலத்துக்கு யார் கடவனோ, இந்த நிலச்சுவாந்தாரோ அல்லது உழக்கூடிய உழவனோ பார்த்து அந்தந்த காலத்திலே செய்ய வேண்டியதையெல்லாம் செய்கிறான் என்று லோகத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் எம்பெருமானும் ஒரு பக்தி உழவன். எம்பெருமானை பக்தி உழவன் என்றே வர்ணிக்கிறார்கள் ஆழ்வார். நம்முடைய ஹிருதயமாகிற நன்செய் நிலத்திலே பக்தியாகிற பயிரை விளைவிப்பதற்காக பாடுபடுகிறான் இந்த எம்பெருமான். அதனால இந்த ஜீவாத்ம ரட்சணம் யாருடையது? எம்பெருமானுடைய. அவனிடத்திலே விட்டுவிட வேண்டியது. ஆக அந்த உண்மையான அத்தியவசாயம் இருக்கிறது. எம்பெருமானே உபாயம், மோட்சத்தை அடைவதற்கு அவனே சிறந்த உபாயம் என்று ஸ்வரக்ஷணத்திலே சுவான்வயத்தை விட்டிருக்க வேணும் சொல்றாளே. எம்பெருமானே உபாயம் என்கிற திருடமான அத்தியவசாயம் அது நடுவிலே நீங்கிவிடும், அதற்கு சரணம் ஏற்படும். சில பேர் சொல்லுவார், அதெல்லாம் அப்படிலாம் நம்பிட்டு இருந்தா நடக்காதுன்னா, நாமும் செய்யணும். இதுக்காக கை கால் கொடுத்துருக்கான், இதுக்காகத்தான் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான், புத்தி எதுக்காக கொடுத்துருக்கான், யோஜனை பண்ணணும் தான் கொடுத்துருக்கான். ஆகையினாலே நீங்கள் சிலது செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் இதிலிருந்தே காட்டவில்லையா? செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்று சில பேர் சொல்ல, நமக்கு எம்பெருமானே உபாயம், அவனே ரட்சகன் என்பதிலே விசுவாசம் குறைய தொடங்கிய உடைய குறையாமல், நீயே உபாயம், அதுவும் மோட்சத்திற்கு நேர் உபாயம் தேவரீர்தான் என்கிற அந்த எண்ணம் என் நெஞ்சை விட்டு எப்பொழுதும் அகலாமல் தேவரீரை வந்து அடையும் வரை இருக்க வேண்டும். பெருமானை அடையும் வரை அவன்தான் உபாயம் என்கிற எண்ணம். உபாயம் எத்தனை காலம்? இந்த உபாய உபேயத்தை அடையும் வரை, பலத்தை பெறும் வரை உபாயம் இருக்க வேண்டுமாகையினால் இந்த உபாயமாவது கேவலம் எண்ணம் தானே நம்முடைய சம்பிரதாயத்தில். ஆ, நீயே எனக்கு உபாயம் என்கிற எண்ணம் என்னையே விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படி நீங்காமல் இருக்கும்படியாக சிரங்கநாச்சியாரே தேவரீர் அனுகிரகம் பண்ணி அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் அவிரதா அஸ்து மே, மே எனக்கு அஸ்து இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார்.
அனந்தகதியாயிருந்துள்ள எனக்கு யாவர் பிராப்தி விச்சேதம் இன்னிக்கே ஒழிய வேணும்.
விச்சேதம்னா இடைவிடாமல், இதற்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாமல், சேதித்து போகக்கூடாது, நடுவிலே விட்டு போகக்கூடாது.
அஸ்துதே,
அதற்கு மேலே பிராட்டி சொல்லக்கூடிய பதில், அஸ்துதே தே உமக்கு அஸ்து அப்படியே ஆகட்டும் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் ஜோதிவாய் திறந்து அருளி செய்தார் என்கிறார் இவ்விடத்தில் பெரியவாச்சான் முள்ளையனுடைய அபிப்பிராயம். கொலை வாய் திறந்து வார்த்தை சொன்னாள் என்பதாக பெரியவாச்சான் முள்ளையனுடைய அபிப்பிராயம். ஆனால் தீசிகனம் அதே போல சுதப்பிரகாஷிகா பட்டரும் வேறு விதமாக கருத்து கொள்கிறார்கள். இவ்விடத்தில் தாத்பரியம் வேறு விதமாக கொள்கிறார்கள். சுதப்பிரகாஷிகா பட்டர் சம்ஸ்கிருத வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்னு தெரிவித்திருக்கிறேன். சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் அவர் எழுதக்கூடியது என்னவென்றால், எம்பெருமான் வாய் திறந்து சொல்லவில்லை, பிராட்டி வாய் திறந்து சொல்லவில்லை, ஊகித்தார், இவர் ஊகித்தார் அப்படி சொல்ல வேண்டும், பிராட்டி சொல்லுவள் என்று ஊகித்தது என்பதாக அவருடைய அபிப்பிராயம். எதனால் அப்படி நினைத்தார் என்றால், சில பேர் அப்படி அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் என்று சுதப்பிரகாசிகா பட்டர் காட்டுகிறார். அது தேசிகன் பின்பற்றுகிறார் விடத்தில். அதாவது தேன மைத்ரி பௌத்ததே எது ஜீவிதும் இச்சசை சரணாகத வத்சலா தேன மைத்ரி பௌத்ததே விதிதசை தர்மஜா. பிராட்டி ராவணனுக்கு லங்கையிலே உபதேசித்தார், ராவணா என்னுடைய பர்த்தா தர்மம் அறிந்த விதிதசை தர்மஜா, உலகத்திலே தர்மம் அறிந்தவர் என்று பிரசித்தி பெற்றவர் என்னுடைய பர்த்தா, சரணாகத வத்சலா, சரணாகதராக வந்தவர்களிடத்திலே அவருடைய குற்றங்களை பார்த்து அவர்களை தாண்டுவது என்கிற கெட்ட சுவாவம் அவரிடத்திலே கிடையவே கிடையாது. சரணாகதர்களாக வந்தவர்கள் தீயே எனக்கு புகழ் என்று அடைக்கலம் புகுந்தவர்களிடத்திலே அவர்கள் பண்ணின குற்றத்தை குற்றமாக கொள்ளாமல் அதையே நற்றமாக கொள்வர், பாபங்களையெல்லாம் புண்ணியமாக கணக்கிடுவரே ஒழிய அதையே பச்சையாக கொள்வர், குன்றனே குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அவர் அவர். ஆயினாரே அவரிடத்திலே போ ராவணா, நீ அவரோடு அவருடைய திருவடித்தாமரிலே விழணும், சரணாகதி பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ணுன்னு சொன்னா கேட்பறான். அதனால உபதேசம் பண்ணும் காலத்துல பிராட்டி சொல்லிறாள், தேன மைத்ரி பௌத்தே, அவர் திருவடியை பிடித்துக் கொள்ளலாம் கொள்ள வேண்டாம், கரங்களை நீட்டு கையை நீட்டு அவருடைய மைத்ரியை கொள் அவரிடத்துல போய், எது ஜீவிதம் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் அவரோடு மைத்ரியை பண்ணுன்னு உபதேசம் பண்ணினாள். அப்படி ராவணனகப்பட சத்ருவுக்கு கூட நல்லதை சொல்லக்கூடியவள் இவ்விடத்துல எம்பெருமானார், நான் அவரை சரணாகதி பண்ண போகிறேன், இந்த சரணாகதி பலிக்க வேண்டும், அது இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பறே. ஆனால் இந்த பிரார்த்தனைக்கு அவள் இசைந்து சொல்ல மாட்டாள், கட்டாயம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவள். ஆக சொல்லுவள் என்பதை எம்பெருமானார் ஊகித்து இவ்விடத்திலே அஸ்துதே என்று சொல்கிறார். அவள் சொன்ன வார்த்தை இல்லை, வாய் திறந்து சொன்னதல்ல, ஆனால் எம்பெருமானார் ஊகித்து அஸ்துதே என்று அவள் சொன்னதாக கொள்கிறார். என்பது சில பேருடைய அபிப்பிராயம் என்று தெரிவிக்கிறார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி கொள்ளவில்லை. தேசிகனுடைய அபிப்பிராயமும் அதுதான். சிதப்பிரகாசிகா பட்டர் தெரிவித்ததைத்தான் தேசிகரும் திரு உள்ளம் பற்றுகிறார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை முதலிய பூர்வாச்சாரியருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், ஒரே வாய் திறந்து சொன்னாள், வசுதே அப்படி ஆட்டம், நீர் விரும்பினபடியே எல்லாம் நடக்கும் என்று தெரிவித்தார்.
பிராட்டி அருளி செய்கிறார், உமக்கு அப்படியே உண்டாயிடுக,
உமக்கு அப்படியே உண்டாயிடுகா என்று பிரதி வச்சனம் பதில் சொன்னால் பிராட்டி. அஸ்துதே என்கிற மூன்றாவது சூர்ணை பிராட்டியனுடைய வார்த்தை. வாய் திறந்து சொன்னால் அப்படியே தே உமக்கு ஆகட்டும்.
தயைவ சர்வம் சம்பத்தியதே,
இது நான்காவது சூத்திரம். தயைவ, நீர் பண்ணின இந்த சரணாகதியினாலேயே சர்வம், நீர் எதெல்லாம் கீழே விரும்பினீரோ அதெல்லாம் நடக்கும் என்று தெரிவிப்பதாக ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், சர்வம் என்பதற்கு உம்முடைய சம்பந்த சம்பந்திகளுக்கும் நீர் பண்ணின இந்த சரணாகதியினாலேயே மோட்சம் கிடைக்கும், பகவத் கைங்கரிய பிராப்தி ஏற்படும், உம்முடைய சம்பந்தமே போரும் என்பது அபிப்பிராயம் என்கிறார் சுதப்பிரகாசிகா பட்டர். சம்பந்தத்தாலேயே எல்லோருக்கும் மோட்சம் சித்திக்கும் என்பது சுதப்பிரகாசிகா பட்டருடைய அபிப்பிராயம். சம்பந்த சம்பந்தி நித்தரணம் அபி சர்வசப்த அபிப்பிரேதம் என்று தெரிவிக்கிறார். சர்வசப்தத்துக்கு அபிப்பிராயம் என்ன? சர்வம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அசுதேன்னு சொன்னாலே போரும். தைவ சர்வம் சம்பத்தியதைன்னு மேல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நினைத்தபடியே ஆட்டும் என்று இவருக்கு மட்டிலும் சொன்னால் போறோம். தைவ சர்வம் சம்பத்தியதே தயா ஏவ, தயா அத்த நீர் பண்ணின சரணாகதியினாலேயே, ஏவ அதனாலேயே சர்வம் எல்லாம் சம்பத்தியதே உண்டாகும் என்று அர்த்தம். எல்லாம் உண்டாகும்னா என்ன அர்த்தம்? சர்வசப்தத்துக்கு அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம், சாதாரண அர்த்தம் என்னவென்றால், நீர் ஆசைப்பட்டீரே பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த விளைகாந்தி காத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி, பெருமானுடைய திருவடித்தாமரில் பரபக்தி பரஜான பரமபக்திகள் ஏற்பட வேண்டும்னு ஆசைப்பட்டீர், அது கிடைக்கும். அந்த பரமபக்தி கிருத்த பரிபூர்ண அனவரத நித்ய விசேஷமா அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரீத்தியோடைய கூடின பகவத் அனுபவம் வேண்டும்னு கேட்டீர், பகவத் அனுபவம் கிடைக்கும். பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்தி, எல்லையற்ற பிரீத்தி, பகவத் அனுபவத்தினாலே ஏற்பட்ட எல்லையற்ற பிரீத்தி வேண்டும் கேட்டீர், அதுவும் கிடைக்கும். அந்த பிரீத்தியினாலே பிரீத்தி தூண்ட நீர் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு அபேட்சித்தீர். இந்த கைங்கரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே நீர் சரணாகதி பண்ணுகிறீர். இத்தனையும் அபேட்சித்திருக்கிறீர் நீர் கீழே, அந்த உள்ளே சொல்லப்பட்ட எல்லாமே உமக்கு சித்திக்கும்னு சாதாரண அர்த்தமாக தெரிவிக்கிறார். ஆனால் ஸ்ருத பிரகாசிகா பட்டர் என்ன தெரிவிக்கிறார்னா, அப்படியல்ல, சர்வம் என்றால் எல்லாம் அசுதேன்னு சொன்னாலே போறோம், அசுதேனாலே அது எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாக கொள்ளலாம். சர்வம் சம்பத்ததே என்பதனாலே சர்வசப்தத்தாலே பெருமானாலே நீர் பண்ணின இந்த சரணாகதியினாலே உம்முடைய சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். தேசிகன் அழகா ஒன்று தெரிவிக்கிறார் உடத்துல, விபீஷணசா ஆகத ராட்சத நியாயம் என்கிறார். விபீஷணனோட கூட சில ராட்சதர்கள் வந்தார்கள், நாலு ராட்சதர்கள் வந்தார்கள், சதுர்பிஸ்தக ராட்சதை, பகவான் அடையத்துக்கு நாலு பேர் தான் ராட்சசர்கள் வந்தா கூட, லங்கையிலே வா நாலு பேர் தான், கொஞ்சம் ஒன்னதை கேட்கிறவா நாலு பேர், கூட உடனே ஒரு தடி கையில வச்சுட்டு இருந்தானே, முத்தப்பாத்த கதாபாணி சதுர்பிஸ்தக ராட்சதை கதையோட புறப்பட்டார். பிரியவாச்சாமி சொன்னார், இது ஒன்றிலே அவன் சொன்னது கேட்டதைன்னு, இது ஒண்ணுதான் விபீஷணன் சொன்னது கேட்டது இலங்கையில, ஏன் இங்க இருக்கிறவ அத்தனை பேரும் கல்லாதவர் இலங்கை, கொஞ்சம் கூட ஞானமே இல்லாதவர், பகவத் விஷயத்துல ஞானம் இல்லாதவர்கள், அதனால அவ்விடத்திலிருந்து புறப்பட்ட காலத்துல கதையோட புறப்பட்டான், அதுதான் அவன் சொன்னது கேட்டது, அதற்குமே அதை தூக்கி வச்சேண்டாம், அதற்கு மேலே நாலு ராட்சதர்கள் கூட தொடர்ந்து வந்தார்கள், அதனால பகவத் விஷயத்துக்கே நாலு பேர் தான் போல் இருக்கு எப்பொழுதுமே, அரசியவன் சொல்லிச்சே அங்கேயே ஒரு நாலு பேர் தான் கேட்டுருக்கான்னு ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. பகவத் விஷயத்துக்கு நான் நல்ல விஷயத்துக்கு போ நாலு பேர் தான் இருப்பார்கள். வந்து சேர்ந்தானே அவன்தான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம், சர்வலோக சரண்யனான அவனுக்கு நான் வந்திருப்பதை தெரிவியுங்கோள் என்று வானர வீரர்களிடத்துல பேசினான். பக்கத்துல கூட வந்திருந்தாலே இந்த ராட்சதாள் பாயத்திலிருந்து ஏதாவது சொன்னாளா, இவன் சொல்லச்சே அவளும் சேர்ந்து ஒரு கோரஸா பாடிடுற கூடாது, சர்வலோக சரண்யாயான்னு பாடக்கூடாதான், ஒருத்தரும் வாயே திறக்கல, அவளெல்லாம் நினைச்சு வந்தா ஆட்டுக்கு விடிந்தால் குட்டிக்கும் விடையும் அப்படின்னு ஒரு பழமொழி. கொழுது விடியறதுனாக்க ஆட்டுக்கு மாத்திரமா விடியிறது, விடியும்னா ஆட்டுக்கு ஒரு வஸ்து கிடைக்குமே, ஆனால் அந்த வஸ்து குட்டிக்கும் அது கொடுத்து தான் புஜிக்கும். அதுபோல விபீஷணனுக்கு பகவத் பிராப்தி கிடைக்குமே ஆனால், சக்கரவர்த்தி திருமகன் ராகவனுடைய அருள் கிடைக்குமே ஆனால் நமக்கும் கிடைக்கும், நமக்கும் கைங்கரியம் கிடைக்கும் என்று விபீஷணனை நம்பி இருந்தால், விபீஷண சம்பந்தமே நமக்கு ஊறு துணையாக இருக்கும், பலத்தை பெற்றுக் கொடுக்கும் நினைத்து இருந்தார். அதே போல அவர்கள் கிடைத்தது, விபீஷணன் மட்டும் அங்கீகரித்தான், நாலு பேர்கள் திரும்பி போனார்கள் சரித்திரம் இருக்கார், கிடையவே கிடையாது, விபீஷண சம்பந்தத்தாலேயே பெற்றார்கள். ஆனால் ஒரு சந்தேகம் ஏற்படும், விபீஷணன் காலத்திலே அவனோடு சம்பந்தத்தை கொண்டார்கள் எல்லாரும், விபீஷண காலத்திற்கு பிற்பாடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சம்பந்தம் கிடையாதல்லவா, விபீஷணனோடு வந்தவர்கள் ஆகையினாலே அவர்கள் பெற்றார்கள். அதுபோல எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலே எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை அக்காலத்திலே பெற்றவர்களுக்குத்தான் அந்த மோட்சம் கிடைக்கும், மற்ற பேர்களுக்கு கிடைக்காது என்று தோன்றலாம், சந்தேகம் ஏற்படலாம். அருளாள பெருமாள் எம்பெருமானார் முதலியாண்டான் கூறத்தாழ்வான் எம்பார் பட்டர் இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த காலத்திலேயே எம்பெருமானாருடைய கூட இருந்தபடியினாலே எம்பெருமானார் பண்ணின சரணாகதியினாலே அவர்களுக்கும் கிடைக்கும். எப்படி விபீஷணன் பண்ணின சரணாகதியினாலே கூட வந்த ராட்சதர்களுக்கும் பகவானுடைய கிருபை ஏற்பட்டதோ அதே போல இவ்விடத்துல ஏற்படும், பிற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்குமா, நமக்கு அந்த சம்பந்தம் உண்டா அப்படின்னு சந்தேகம் ஏற்படும். அதுக்காகத்தான் எம்பெருமானார் அந்த காலத்தில் பார்த்தார், பார்த்தவர் சம்பந்தம் பெற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம் என்று எம்பெருமான் தெரிவித்தபடியினாலே, பிராட்டி சொன்னபடியினாலே நேர்வண்ணின சரணாகதியே போரும் என்று தெரிவித்தபடியினாலே பிற்பட்ட காலத்திலே வருபவர்களுக்கும் இது சித்திக்க வேண்டும், நம்முடைய சம்பந்தத்தை அவர்களுக்கும் ஏற்படுத்த வேணும்னு பார்த்தார். அதற்காக நம்முடைய சிஷ்யர்களே மிகச்சிறந்தவர்களாய் ஞானத்தோடையும் ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானத்தை உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய 74 பேர்களை தேர்ந்தெடுத்தார், தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார், நீங்கள் எல்லாரும் எல்லாருடைய சம்பந்தத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்க வேணும், உங்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் அவர்களிடத்திலே எல்லாரும் ஆசிரியிக்க வேணும், பஞ்சசம்ஸ்காரம் பெற வேணும், அவர்களிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அதிலே ஒன்றான துவயமந்திரத்தை ஆச்சாரியனான அவர் சொல்ல, சிஷ்யர்கள் பிற்பட்டு சொல்ல, அதை தொடர்ந்து சொல்ல, அதனாலே சரணாகதி ஏற்பட்டு இந்த சரணாகதியினாலே எல்லோரும் மோட்சத்தை பெற வேணும் என்று தெரிவித்தார் அக்காலத்திலே எம்பெருமானார். ஆகையினாலே நாம் பரம்பரா சம்பந்தம் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை நேராக கொள்ளவில்லை, பரம்பரா சம்பந்தத்தை கொள்ளுகிறோம். ஆச்சாரியர்கள் 76 சிம்மாசனாதிபதிகளை நியமிக்க அவர்களுடைய பரம்பரையிலே அவதரித்தவர்கள் வந்து தோன்றினவர்கள், அவர்களுடைய சம்பந்தத்தை நாம் பஞ்சசம்ஸ்காரத்தாலே பெறுகிறோம், பெற்று அதுதான் சரணாகதி, வேறு எதுவும் கிடையாது. நாமும் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம், பெருமானார் பண்ணின சரணாகதியே போரும் என்று நாம் இருப்பதில்லை, பெருமானார் பண்ணின சரணாகதியை நாமும் அனுஷ்டிக்கிறோம், ஆனால் அந்த சரணாகதி உபாயம் அல்ல, எம்பெருமானே உபாயம். ஆகையினாலே நாம் பண்ணக்கூடிய சரணாகதிக்கு அபிப்பிராயம் என்ன, பெருமானே இத்தனை காலம் நீ என்னை ரட்சிக்க வர, நீ என்னை ரட்சிக்க வேண்டாம், நானே என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் என்று விலகிப்போனேன், நீ ஒட்டி ஒட்டி வந்தாய், நான் வெட்டி வெட்டி போனேன் அழ்வாரே சொல்றார். யார் ஒட்டி என்னுள் இருத்துவ வெண்ணிலம் தான் ஒட்டி வந்து என் தனி நஞ்ச வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து எல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே என்கிறார் அழ்வார். பெருமான் ஒட்டி ஒட்டி வந்தான், பக்கத்துல பக்கத்துல என்கிட்ட வந்தான், நான் தள்ளி தள்ளி போனேன்ற. அதுபோல பெருமானே நீ என்னை ரட்சிக்க வர, நான் உன்னுடைய ரட்சணத்திலே ஒதுங்காமல் நீ ரட்சிக்க வேண்டாம், நானே என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் விலகி போனேன், இப்பொழுது அறிந்து கொண்டேன், இனி அறிந்தேன், நீதான் ரட்சகன் என்று தெரிந்து கொண்டேன், உன்னுடைய ரட்சணத்திலே நான் ஒதுங்குகிறேன், நீ என்னை ரட்சிப்பதை நான் அனுமதி பண்ணுகிறேன். நம்ம உன்னக்கூடிய சரணாகதிக்கு அபிப்பிராயம் என்ன, ஐ பர்மிட் யூ மை லார்ட் டு ப்ரொடெக்ட் மீ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் ஒபி என்ன ஒபீடியன்ட்லி, என்ன ஒபீடியன்ட்லின்னு தெரியல, ஒரு பர்மிட் அவனுக்கு கொடுக்குறோம் அவ்வளவுதான். ஆ சரணாகதிக்கு இதுதான் அபிப்பிராயமே ஒழி, இது ஒரு காலத்திலையும் ரட்சணமாக ஆகவே ஆகாது, பெருமான் தான் ரட்சண சிந்தை பண்ணுகிறான் ரட்சிக்கிறான். அதனாலே நாம் பண்ணக்கூடிய இந்த சரணாகதி உபாயம் அல்ல, பெருமானே உபாயம். ஆகையினாலே இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் கொள்கிறோமே, இதனாலே எம்பெருமானாருடைய சம்பந்தம் ஏற்பட எம்பெருமானாருடைய சம்பந்தம் இவனுக்கு உண்டு என்று எம்பெருமான் அறியும்படியாக நாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி நடந்து கொள்வோமே ஆனால் எபெருமான் திருவுள்ளம் உகந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறான். நமக்கே அந்த பரமபத சாம்ராஜ்யத்தை கொடுத்து அவனும் பிராட்டியமான சேர்த்தியிலே அவர்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காக சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வவித கைங்கரியத்தையும் நம்மிடத்திலே கொள்ளுகிறான் என்பதுதான் தீர்ண சாஸ்திரார்த்த. ஆகையினாலே அதைவிடத்திலே சர்வம் சம்பத்தியதே, உம்முடைய சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் என்று தெரிவித்தார்னு சிதப்பிரகாசிகா பட்டர் தெரிவித்திருப்பதிருக்கிறதே. இது அதிவாதம் அல்ல, ஏதோ ஏறிட்டு சொன்னதல்ல. தேசிகனம் இதை தம்முடைய ஞாச திலகத்திலே ஒப்புக்கொண்டு அற்புதமாக அருளி செய்கிறார். உக்தியா தனஞ்சய விபீஷண லட்சயாதி பிரத்யாய லக்ஷ்மணமுனேர்பவதா விதீர்ணம் ஸ்ருத்வா வரம் ததருபந்த மதாவரித்தே சத்வம் பிரசீதம் பகவன் மயி ரங்கநாதா என்பது அற்புதமான ஸ்லோகம். பெருமானே எனக்கு ரொம்ப கர்வம் என்று தெரிவித்தாராம் நம்பெருமாளிடத்திலே ஒரு நாள் போய். என்ன கர்வம், கர்வம் கொள்ளக்கூடாது, அகங்காரம் மகாரம் தியாஜ்யம் தள்ளத்தக்கது, நீர் நுமதன் வை வேர் முதல் வாய்த்து பிற சேர்மின் உயர்க்கே அதனே நிறையில்லேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அகங்கார மகாரத்தை விடுங்கோள் சொல்லு, நீர் என்ன வந்து அகங்காரம் இத்தனை நாள் கழித்து வந்து சொல்லுகிறேன். இவ்வளவு சாஸ்திரங்களை கற்று சகல பூர்வாச்சாரருடைய சீசூக்திகளையும் நன்றாக நெஞ்சிலே தரித்து அர்த்தங்களையெல்லாம் நன்றாக அறிந்தவராக இருக்கக்கூடிய நீர் எனக்கு அகங்காரம் கர்வம்னு சொல்கிறீரே சொல்லலாமான்னு கேட்டான். வயசுல அற்புதமாக தெரிவிக்கிற அகங்காரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, பெருமானாருடைய சம்பந்தம்னு. பெருமானாருடைய சம்பந்தம் எனக்குண்டு, பெருமானாருடைய சம்பந்தம் எனக்குண்டுன்னு தேசிகன் சாதிக்கிறாரே, அப்படி சொல்லக்கூடியதுக்கு அபிப்பிராயம் என்ன? நேராக சம்பந்தம் உண்டா? அந்த காலத்திலேயே எழுந்தொழி இருந்தார் அல்ல, பரம்பரா சம்பந்தம், நேராக சம்பந்தம் அல்ல, பரம்பரா சம்பந்தம் எனக்கு உண்டு அதை சொல்லுகிறார். அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் நினைக்கிறேன். எம்பெருமானாருக்கு மோட்சம் உண்டுன்னு யார் சொன்னான்னு கேட்டான். நீ தான் சொன்ன, நீ எப்படி சொன்ன? சாதாரணமா சொல்லுவோதனஞ்சய விபீஷண லட்சயா, அற்புதமான ஸ்லோகம். தனஞ்சயன் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு சொன்ன ஸ்லோகத்தையும் சொன்னாய் கத்தியத்திலே, சரணாகதி கத்தியத்திலே கடைசியில எம்பெருமானாருக்கு விசுவாசம் ஏற்படும்படியாக நீ சொன்னாய். நீ சொன்ன வார்த்தையா இருக்கு, அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தையை சொன்னாய். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோட்சைஷ்யாமி மாஸ்டாய் மேல சொல்ல போற, அதை எடுத்து சொல்றார் விடத்துல. இந்த சரணாகதி கத்தியத்தினுடைய முடிவில் நீ சொல்லி இருக்கிறாய், தனஞ்சயனுக்கு சொன்னேனே அந்த வார்த்தையை நீர் விசுவசிக்கலாம், என்னையே பற்று, நானே உபாயம் என்று நான் சொன்னேனே இந்த காலத்துல. அதே போல விபீஷணனை குறித்தும் வார்த்தை கண்ணேன், சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி துச்ச யாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா இதி மயைவ ஹ்யுக்தம் அப்படின்னு சொல்றான் ரங்கநாதன். கடைசியா வாய் திறந்து இந்த சரணாகதி கீர்த்தியத்தினுடைய முடிவுல பெருமானாரை பார்த்து சொன்னான் அந்த காலத்துல, இப்படி தனஞ்சயனான அந்த அர்ஜுனனுக்கும் வார்த்தை சொன்னேன், என்னையே உபாயம் ஆப்பற்று, நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன்னு சொன்னேன். அது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதே போலத்தான் அந்த விபீஷணனை பார்த்தும் சொன்னேன், கடற்கரையிலே சொன்ன வார்த்தை ஒன்று, தேர்தட்டிலே சொன்ன வார்த்தை ஒன்று, இரண்டையும் அவர்களை குறித்து சொன்னேன். ஒன்று அர்ஜுனனை குறித்து சொன்ன வார்த்தை, மற்றொன்று விபீஷணனை குறித்து சொன்ன வார்த்தை. நான் சொன்னதுதானே, அதனாலே நீர் நன்றாக விசுவசிக்கலாம், உமக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு, உம்முடைய சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் உண்டு என்று அக்காலத்திலே பிராட்டி முன்மொழிந்தாள். பிற்பாடு நீ அதை ஒட்டி பிற்பாடு நீ சொன்ன, ஆகையினாலே எனக்கு அந்த சம்பந்தம் உண்டு. உக்தியா தனஞ்சய விபீஷண லட்சயாதே, விபீஷணனையும் தனஞ்சனையும் குறித்து நீ வார்த்தை சொன்னாய். பிரத்யாய லக்ஷ்மணமுனே, ஹே லக்ஷ்மணமுனி, லக்ஷ்மணமுனின்னு எம்பெருமானாருக்கு திருநாம், லக்ஷ்மணமுனி எம்பெருமானார், எம்பெருமானாருக்கு நம்பிக்கை ஏற்படும்படியா பிரத்யாய விபீஷணனுக்கு சொன்ன வார்த்தையும் அவருக்கு சொல்லி, அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தையும் சொல்லி, இது நான் தானே சொன்னேன், நீர் நன்றாக நம்பலாம் என்று அவருக்கு விசுவாசம் ஏற்படும்படியா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அவருக்கு நீ சரணாகதி கத்தியத்தினுடைய முடிவிலே சொன்னாய். பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா வித்தீர்ணம், உன்னாலே கொடுக்கப்பட்ட வரம், சுத்வா வரம், அந்த வரத்தை கேட்ட வரம், அதுதான் வரம், உடைய சம்பந்த சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் என்று நீ அக்காலத்திலே சொன்னாய். இந்த சொன்ன வரத்தை நான் கேட்டேன், கேட்டபடியினாலே சுத்வாவரம் ததருபந்தம், அவருடைய சம்பந்தம் எனக்கு உண்டல்லவா, எம்பெருமானாருடைய சம்பந்தம் எப்படி சம்பந்தம், பரம்பரா சம்பந்தம். 74 சிம்மாசனாதிபர்களே ஒருத்தரை நான் ஆசிரியித்தேன், அதனாலே உம்முடைய சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டது, அந்த சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் நிச்சயம் என்று கொண்டிருக்கிறேன். ததுருபந்த மதாவல், அதனாலே மதம் ஏற்பட்டது. மதம் என்றால் கர்வம், கர்வோபிமானோ அகங்காரா, தான் மதம் ஏற்பட்டது எனக்கு, அதனாலே அவலித்தனாக இருக்கிறேன், கர்வம் பிடித்து திரிகிறேன் நான். அப்படிப்பட்ட என்னிடத்திலே கிருபையை தேவரீர் பண்ண வேணும், எனக்கு தேவரீர் கட்டாயம் மோட்சத்தை கொடுக்க வேணும், ஆச்சாரி சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் என்று தெரிவித்தார். ஆகையினாலே இதான் சர்வசப்தம் இங்கு தெரிவிக்கிறது. சர்வசப்தத்துக்கு அபிப்பிராயம் சம்பந்த சம்பந்தி நிஸ்தரணம் அபி சர்வசப்த அபிப்பிரேதம் என்று காட்டுவது உயர்ந்த அர்த்தம். ஆகையினாலே நாமும் ஒரு ஆச்சாரியனை பற்ற வேண்டும். இக்காலத்தில் 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஒரு ஆச்சாரியனிடத்திலே நாம் சம்பந்தம் கொள்ளுவோமேனால் அவருடைய சம்பந்தத்தாலே, அவரிடத்துல சம்பந்தம் எப்படி கொள்றது, சம்பந்தம் கொள்றதுன்னா அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது அர்த்தமா அர்த்தமல்ல, கேட்டுருக்கா
சுவாமி?
அது அர்த்தமல்ல. என்ன அர்த்தம்? சம்பந்தமாவது பஞ்சசம்ஸ்காரம் பெறுவது. பஞ்சசம்ஸ்காரம் ஆகுவது தாபஹா புண்ட்ரஹா ததா நாமா மந்த்ரோ யாகஷ்ட பஞ்சமஹா அமீ பரமசம்ஸ்காரா பாரமைகாந்தே ஹேதவஹா என்கிற பிரமாணத்தின்படி முதல்ல சங்கச்சக்கர லாஞ்சம், தீயில் பொலி என்ன செஞ்சுடராழி, அதுதான் தாபஹா. அண்ணா தீயில காட்சி சங்கத்தையும் சக்கரத்தையும் மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியன் வலது தோளிலும் இடது தோளிலும் ஒத்துகிறார், அதுதான் முதல் முதல்ல அடையாளம். ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிவிட்டான், எம்பெருமானுடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று காட்டக்கூடிய அடையாளம். அடையாளத்தால்தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை தெரிந்து கொள்கிறோம். இந்த காலத்துல சரித்திரம் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், காஞ்சிபுரத்துல இருந்தார், அவர் புறவிட்டு போனார், கங்கையில போய் தீர்த்தமாடுறார். காசியில ஒரு பிணம் முதந்து வந்தது, முதந்து வந்தது இவர் தீர்த்தமாடின்னு இருக்கிற பேர்ல மோதிச்சு, மோதின உடனே இந்த பிணம் கவிழ்ந்து வந்த பிணம் திரும்பியது, திரும்பியை பார்த்தோ பிணம் மோதி விட்டதே அப்படின்னு வருத்தத்தோட வெறுப்புடன் கூட அந்த பிணத்தை பார்த்தார் இந்த சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி திருமான் அவருக்கு பேர், சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு கூட்டு இருந்தா, அளவேளை சக்கரைன்னு கூப்பிடல சக்கரவர்த்தின்னு கூட்டு இருந்தா. இந்த சக்கரவர்த்தி பார்த்த உடனே இந்த பிணத்தினுடைய தோளிலே சங்க சக்கரத்தை அடையாளத்தை கண்டாகா ஒரு சிவைட்டோன் போல இருக்கேன், இப்படி தள்ளி விட்டார்களே அப்படின்னு அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணி விட்டார். அப்படி விடலாமா? பெருமானுடைய சொத்தை அநியாயமாக விடலாமா? செய்ய வேண்டிய காரியத்தை யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்யாமல் போனாலும் நாம் செய்ய வேண்டும், எம்பெருமானுடைய சம்பந்தத்தை பெற்று நாம் செய்ய வேண்டும் என்று பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணினார். பண்ணிட்டு அங்கிருந்து வந்தார் காஞ்சிபுரத்துல வந்து வாய்மூடின் இருக்கலாம், அங்க கூட ஸ்ரீ வைஷ்ணவாடத்துல எல்லாம் இது மாதிரி ஒரு பணம் வந்தது அநாத பிரேதம், அநாத பிரேதத்தை சம்ஸ்காரம் பண்ணி வந்தேன். ஒரு பேர் தெரியாத ஒரு பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணின அப்படின்னாலே நேர் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுத்து விட்டார். ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறார். இந்த காலத்திலே காஞ்சி வரதன் பாய் திறந்து சொன்னானாம், இந்த காலத்திலே ஏன் வரவில்லை, நம்முடைய சக்கரவர்த்தி ஏன் வரவில்லை என்று கேட்டானாம். எங்கேயோ அநாத பிரயத்து சம்ஸ்காரம் பண்ணினார், அவருக்கு தோஷம் உண்டு, அவர்களை நாங்கள் பகிஷ்கரித்து விட்டோம், இஸ் அவுட் காஸ்ட் அப்படின்னு தெரிவித்தாக. எம்பெருமான் பார்த்தான் அக்காலத்தில் வருத்தப்பட்டான், ஊருக்கு பொல்லான் நமக்கு நல்லான் கொண்டு வாருங்கள்னு தெரிவித்தான். ஊருக்கு பொல்லாதவன் அவன், ஆனா எனக்கு ரொம்ப நல்லவன், அவன் பண்ணின காரியம் உயர்ந்த காரியம், சாதாரணமான காரியமா, நாமும் பண்ணினோம். நாமும் ஊர் பேர் தெரியாதவர்கள் சொல்லலே, ஒரு பட்சிக்கே பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, என்னையே என்ன அவுட்காஸ்ட் நீங்க தள்ளல கேட்டான் பெருமா. நான் தண்ணிலடா ஜட்டாயுவுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணினேனே, தள்ளினீர்களா? உற்பத்தியாக போக மண்டபங்கள்ல நான் இருக்கிறேனே, இந்த தியாக மண்டபத்திலே தியாகராஜனாக நான் விளங்குகிறேன்.